ஓம் சிவாய நமன். சைவம்தான் தார்பி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தீர்த்த படலம் மூர்த்தி படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே புற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா புற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. அதாவது எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், நான் எதை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால், கைலாசத்தில் சூத்த முனிவர் அங்கே இருக்கிற தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்லிகிட்டு இருந்ததை சொல்லிகிட்டு இருக்கேன். கைலாசத்தில் சூத்த முனிவர் என்ன சொன்னார்னு கேட்டால், காசியில் பிரம்மா ஒரு யாகம் பண்ணினார், 10 அஸ்வமேத யாகங்களை சேர்த்து பண்ணினார். அந்த யாகத்தினுடைய முடிவில் அந்த யாகத்தில் எழுந்தொழி இருந்த முனிவர்களுக்கெல்லாம் நிறைய சம்பாவனை பண்ணி காசியில் விட்டுட்டு வந்தார். அவர்கள் நல்ல பொழுதாக போக்க வேண்டும் என்பதற்காக முக்தி மண்டபத்தில் அமர்ந்தபடி நாரதரை கேட்கவும், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூவகை சிறப்பிலும் உயர்ந்த ஒரு ஸ்தல மகாத்மியத்தை கேட்கவும் நாரதர் சொன்னார், அதை நீங்கள் வந்து வியாசர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னார். வியாசர் கேட்கவும் அவர் சொன்னார், சூதர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னார். சூதர் அகஸ்தியர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னார் என்று பார்க்குறோம். அப்போ அகஸ்தியர் சொன்னதை திரும்பவும் சூதர் சொல்கிறார் கைலாசத்தில். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது நீங்கள் என்ன பண்ணுவேள், நீங்கள் நாளைக்கு நீங்களாம் இன்னொருத்தருக்கு சொல்லுவேள் அப்படி போயின்னு இருக்கும் புராணம் என்பது. அந்த கதைக்குள்ள கதை வரும், அந்த லிங்க் அப்படியே பார்த்துட்டே வரணும். இதெல்லாம் குஷாகர புத்தியை உண்டாக்குறதுக்காக பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். யார் எப்போ யாருக்கு எதை சொன்னால், எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னால், எந்த சந்தர்ப்பத்தில் இது நிகழ்ந்தது அப்படிங்கிற நல்ல மெமரி பவர். இப்போ நமக்கு 5 நாள் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம வந்து ஒரு கால்குலேட்டரை ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு மெமரி பவர் இல்லாமலே போயின்ட்டுருக்கு. ரிவர்ஸில் போகிறதெல்லாம் நல்லா மெமரி பவர் இருக்கணும். பழங்காலத்தில் எந்த வித்தையாக இருந்தாலும், அது புஸ்தகத்தில் இருந்தாலும் கூட மனப்பாடமாக வச்சுட்டுருந்தா, எல்லா வித்தைகளையும் சூத்திரங்களை பாஷ்யங்களோட மனப்பாடமாக வச்சுருந்தா. நம்முடைய கிரியா பத்தியில் மார்க்கத்தில் எத்தனை மந்திரங்கள், ஒரே மந்திரங்கள் தான் மாறி மாறி வந்தாலும், எந்த இடத்துல ஸ்வாஹா, எந்த இடத்துல ஸ்வதா, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த இடத்துல விஷட்டு விஷட்டு எல்லாம் கரெக்டாக, எந்த இடத்துல வந்து நமஹா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மூலமந்திரங்கள் ஒன்றா இருந்தால் கூட, சம்மிதா மந்திரங்கள் ஒன்றா இருந்தால் கூட, இதில் காம்பினேஷன் நிறையா வருது. அப்போ அதற்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா, குரு அனுகிரகத்தினால நல்ல ஒரு மேதை வேண்டும். நினைவாற்றலுக்கு மேதைன்னு பேர். அந்த மேதை என்ற நினைவாற்றல் குழந்தைகளுக்கு எப்படி கிடைக்கும்னா, கதை கேட்கறதுல நமக்கு சுவாரஸ்யம் உண்டு. கதை கேட்க மாட்டேன்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். அந்த கதை கேட்கறதுலேயே இந்த நினைவாற்றலை உண்டாக்கி கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். அகஸ்தியர் சொல்லிகிட்டு இருக்கார் காசியில், அங்கே இருக்கிற நாரதாதி முனிவர்களே உட்காந்து கேட்குறா. அவள் கேட்குறா, நீங்கள் கடம்பவனம்னு சொன்னேள், ஆலவாயின்னு சொன்னேள், அதில் ஸ்தல விசேஷத்தை நீங்கள் கர்த்தால சொல்லிட்டேன். இப்போ சாயரட்சையில் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம், தீர்த்த விசேஷமும் மூர்த்தி விசேஷமும் நாங்கள் கேட்கணும். உன்னையே நாங்கள் வந்து விட்டுட விரும்பலை. எல்லாத்தையும் சாங்கோ பாங்கமாக முழுக்க நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். என்ன காரணம், நாங்கள் எங்கள் பொழுதுபோக்க விரும்பலை, நல்ல பொழுதாக போக்க விரும்புகிறோம். பொழுது போக்குறதுங்கிறது வேறு, நம்முடைய பொழுதை நல்ல பொழுதாக போக்குறதுங்கிறது வேறு. உடனே அகஸ்தியர் சொல்கிறார், அங்கே ஒரு அந்த கடம்ப வனத்தில் பகவான் சுயம்பு லிங்கமாக இருக்கார், சுந்தர லிங்கமாக. அவருடைய தென்பால் ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தில் சொர்ணமயமான தாமரை இருக்குது. அந்த தாமரையை பார்த்தா அம்பாளுடைய முகம் போல் இருக்கும். மீனாட்சி முகத்தை பார்த்தா அந்த தாமரையை பார்க்கலாம், ரெண்டு ஒன்று போல இருக்கும். அப்படி ஒரு தாமரை பூத்த தடாகம் இருக்குது. அது எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆதியில் பகவான் சிருஷ்டி பண்ணுறார். ஆதியில் பகவான் சிருஷ்டி பண்ணுறாருன்னு சொன்னால், முதல் முறையாக இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினார்னு அர்த்தம் கிடையாது. பகவான் இதை மாதிரி இந்த உலகத்தை அனந்த முறை சிருஷ்டி பண்ணியிருக்கிறார். எத்தனை தடவை சிருஷ்டி பண்ணிருக்காருங்கிற கணக்கே கிடையாது. ஆனால் அப்படி பண்ணும்போதெல்லாம் ஒரு ஆர்டராக முன்னாடி பண்ணினா மாதிரியே பண்ணுறார். பலமுறை இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கிறார். அதில் எந்தெந்த உயிர்கள் இந்த சிருஷ்டியினுடைய தாத்பரியத்தை முழுக்க வந்து லாபத்தை அடைஞ்சு பகவானுடைய சாயுஜத்தை அடைந்து விட்டனவோ, அந்த உயிர்களை தவிர, அந்த ஜீவர்களை தவிர, மீதி பகவானுடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஜீவர்களை மட்டும் அவளுக்கு சரீரத்தையும் கரணங்களையும் கொடுத்து அவளுடைய இழிவினைப்பயனை தூய்ப்பதற்காக புவனங்களை படைச்சு, போகங்களை படைச்சு சிருஷ்டி பண்ணுறார். ஆனால் பண்ணுற மெத்தடு ஒரே மாதிரி தான். பிரம்மாவை படைச்சு அவருக்கு வேதங்களை சொல்லி கொடுத்து சிருஷ்டி பண்றார். ஆனா ஒரே பிரம்மான்னு அர்த்தம் கிடையாது. சுவாமி ஒருத்தர் தான் ஒத்தர். ஏகோஹி ருத்ரோ ந தித்தீயாய தஸ்தே. ருத்ரன் தான் ஒத்தர்னு சொல்லப்படுறவர். ஆனா பிரம்மா ஏகப்பட்ட பிரம்மா இருக்கா. அதுல எத்தனையோ பிரம்மா பரமேஸ்வரனால் படைக்கப்பட்டு சிருஷ்டிகர்த்தாவா இருந்து அவளுக்கு அதுல சலிப்பு ஏற்பட்டு பகவானே எனக்கு இந்த தொழில் போறோம், உன்னுடைய திருவடி வேணும்னு கேட்டு பகவான்கிட்ட அவ சாயுஜத்தை அடைஞ்சிருக்கா. அப்ப பகவான் என்ன பண்ணுவார், இந்த பிரம்மாங்கிற உத்தியோகம் இந்த போஸ்ட் காலியா இருக்கு, இதுல நம்ம மதுரையில யார் சிறப்பா தபஸ் பண்ணி அந்த சிவபுண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கான்னு பார்ப்போம். மதுரையிலேருந்து ஒருத்தர் பிரம்மாவை ஆக்கிடுவோம் ஆக்கிடுவார். அந்த பிரம்மா தான் பின்னாடி எல்லா ஜகத்தையும் சுற்றி பண்ண போறார். அது போல ஒரு நாராயணருக்கு வைராக்கியம் ஏற்பட்டு பொருண்டா இந்த வைகுண்ட வாசம் பகவானுடைய திருவடியில் கலந்துருவோம்னு சொன்னதுன்னா அவரும் சுவாமிகிட்ட போயிடுவார். அப்போ அந்த விஷ்ணு போஸ்ட்டுக்கு இன்னொருத்தர் வர்ற சுவாமி என்ன பண்ணுவார், தகுதி உள்ளவாளை தான் நியமிப்பார். சாதாரண போஸ்டா அது, பிரம்மாங்கிற பதவியும் விஷ்ணுங்கிற பதவியும் சாதாரண பதவி இல்லை, அது சிவபுண்ணியம் மிகுந்தவர்களுடைய பதவி. நிறையா சிவபுண்ணியம் பண்ணாதான் அந்த பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்டவா அப்படி வரா. ஆனால் அந்த பதவிக்கு போகாமலேயே மகேஸ்வர மாகேஸ்வர பக்திகளை பண்ணிண்டு இந்த மதுரையில் வாசம் பண்ணிண்டு ஹாராசிய மகாத்மா என்ற திருவிழா பணத்தை கேட்டுக்கொண்டு நித்தியப்படி சுவாமி அம்மாவை தரிசனம் பண்ணிண்டு நம்ம ஆத்துக்கு எழுந்தொழுகின்ற அடியார்களுக்கு உணவளித்து கொண்டு சத் பிரவிற்த்தியோடு சுத்த மனசோடு நம்மால் முடிஞ்ச புண்ணியங்களை பண்ணிக்கொண்டு யார் இங்கே வசிக்கிறாளோ வேறு ஒரு ஆசை இல்லாமல் வசித்தா அவளுக்கு மோட்சம்தான். அது டைரெக்டாக பெருமானுடைய திருவடியில் சேர்ந்துள்ளான் என்று பார்க்கணும். அப்போ அந்த பக்குவம் இல்லாமல் இருந்தால் தான் பிரம்மாவாவோ விஷ்ணுவாவோ ஆக முடியும். அந்த வைராக்கியம்ங்கிற பக்குவம் இருந்துருத்துனா பரமேஸ்வருடைய திருவடியே கிடச்சிடுறது அப்படின்னு பார்க்குறோம். அதெல்லாம் இந்த புராணங்களில் தர்மங்களை நமக்கு பெரியவா சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு சிருஷ்டி, அந்த சிருஷ்டி ஆரம்பத்தில் அதிகார நந்தி முதலிய கணத்தலைவர்கள்லாம் சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுறா, பகவானே உன்னுடைய இந்த மூலலிங்கமாகின்ற இந்த சொக்கலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் நாங்கள்லாம் திரிஷவணம் ஸ்நானம் பண்ணுறதுக்கும் மூணு காலம் ஸ்நானம் பண்ணுறதுக்கும் புண்ணிய நதிகளும் குளங்களும் இன்னும் சிருஷ்டிக்கப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மாவை படைச்சிருக்கார் ஆனால் கங்கை போன்ற நதிகள் இல்லை, காவிரி போன்ற நதிகள் இல்லை, புஷ்கரணி போன்ற அந்த குளங்கள் இல்லை. ஆகவே பகவானே ஒன்று அபிஷேகம் பண்ணுறதுக்கும் நாங்கள் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கும் ஒரு தீர்த்தம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி தீர்த்தத்தை உண்டாக்கினாராம். எப்படி தீர்த்தம் உண்டாக்கினார்னா சொக்கலிங்கத்திலேருந்து சுவாமி வெளியில் வந்தார் கையில் சூலத்தோடு வந்து என்ன பண்ணார், அந்த சூலத்தை பூமியில் நாட்டினாராம். அது என்ன பண்ணது, முதுபார் கீண்டு பைந்தலை பாந்தள் வேந்தன் பாதலம் கிண்டு போய் என் கைத்தல பிரமன் அண்ட கட்டாகமும் கிண்டதன் வேல். அந்த வேல் என்ன பண்ணது, முத்தலை சூலம் பூமியை பிளந்தது. பூமிக்கு கீழே அனந்தன் ராஜாவாக இருந்து ஆழ்கின்ற நாகலோகம், பாம்புகள் வசிக்கின்ற லோகம் இருக்கு. அது இந்திரனுடைய லோகத்தை விட அதிகமான செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய லோகமா பாம்புகள் வசிக்கின்ற நாகலோகம். அதை உடச்சிட்டு போய் சர்வ சிருஷ்டியையும் ஒரு முட்டையாக வேதம் சொல்றது, அதுக்கு ஹிரண்யம்னு பேர். அதை தன்னுடைய கர்ப்பத்தில் வச்சுருக்கிறதுனால பிரம்மாவுக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்றும், அந்த பிரம்மாவை தன்னுடைய நாபியில் வச்சுருக்கிறதுனால திருமாலுக்கு ஹிரண்ய நாபி என்றும், அந்த சிருஷ்டிக்கு காரணமாகின்ற ரேதஸ் பரமேஸ்வர்கிட்ட இருக்கிறதுனால பரமேஸ்வருக்கு ஹிரண்ய ரேதா என்றும் பேர். அப்போ ஹிரண்யம்னு சொன்னால் சர்வ சிருஷ்டி, அது ஒரு முட்டையாக பாவிக்கப்படுறது. அந்த முட்டைக்கு ஒரு ஓடு இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த உலகத்துக்கு வெளிப்புறத்தில் இருக்கிற ஓடு. இந்த சூலம் என்ன பண்ணது, அந்த ஓட்டையும் போய் பேதிச்சு உடச்சுடுத்து. கீழே இருக்கிற பிரம்மாண்டத்தினுடைய கட்டாகம்னு பேர், மேல் ஓடு அந்த புற ஓட்டை உடைச்சது. அப்போ அதற்கு வெளியில் இருக்கின்ற பேராழி என்று சொல்லப்படுகின்ற புற சமுத்திரம், நாம் கண்ணால் பார்க்குற சமுத்திரம் இல்லை, படைப்புக்கு வெளியில் ஒரு பெரிய மகா சமுத்திரம் இருக்குது, அதை யாராலையும் பார்க்க முடியாது. அந்த சமுத்திரத்தோட ஜலமானது பீரிட்டு கொண்டு ஊழிக்காலத்தில் இந்த பூமியை அழிக்க வர சமுத்திரம் போல பொங்கிண்டு உள்ளே வந்ததான் சொக்கலிங்கத்துக்கிட்ட வந்தது. உடனே சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய வலது கையினால் அடங்குன்னு சொன்னார். அதுதான் இந்த பொற்றாமரை குளமாக அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த தீர்த்தத்துக்கு பல பெயர்கள், ஆதி தீர்த்தம், பரம தீர்த்தம், பரமேஸ்வரன் உண்டாக்கினதுனால சிவ தீர்த்தம், ஞான தீர்த்தம், இதில் ஆழவும் நமக்கு ஞானம் கிடைக்கிறது. இதை தரிசனம் பண்ணி இதில் நம்ம அனுஷ்டானங்கள் பண்ணுறதுனாலையும் சாணம் பண்ணுறதுனால நமக்கு மோட்சம் கிடைக்கிறது, முக்தி தீர்த்தம். சிவகங்கை, ஏன் சிவகங்கைன்னு பேர்னா, சுவாமி என்ன பண்ணார், இந்த தீர்த்தத்தில் தன்னுடைய சிரஸில் இருக்கிற கங்கையையும் ஒரு துளி அதில் கலந்தாராம், தூவினாராம். அதில் பரமேஸ்வருடைய ரூபத்திலேயே அந்த கங்கை இருக்குது. அந்த கங்கையானது ஒவ்வொரு சிருஷ்டிலையும் கங்கை வரா, அப்படி வரும்பொழுது பகிரதன் பின்னாடி ஓடி வந்த கங்கை பகவான் தலையில் தாங்கியிருக்கிற கங்கையில் ஆயிரத்தில் ஒரு பகுதி தான். வால்மீகி முனிவர் சொல்கிறார் இதை ராமாயணத்தில், கங்காவதனத்தில் சொல்றார். அப்ப ஆயிரத்துல ஒரு பகுதி கங்கையை தான் சுவாமித்தனுடைய ஜட்டையிலேருந்து பூமிக்கு விடுறார். ஆனா அந்த கங்கையே கூட பூமியை அழிச்சிடும்ங்கிறதுனால ஏழு நதியா விடுறார். அந்த ஏழு நதி தான் இப்ப நமக்கு பல பெயர்களில் போறது. பாகீரதி, மந்தாக்கினி, அலக்கநந்தா, சிந்து, பிரம்மபுத்திராங்கிற நதிய பேர்ல போறது, பல திசைகளில் போறது. அதுல சிந்துங்கிறதுலாம் பாகிஸ்தான்ல போடுறது, பிரம்மபுத்திரால சைனால ஓடுறது, ஆனா எல்லாம் இந்தியாவில் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப இதை போல ஆயிரம் மடங்கு தீர்த்தம் அவருடைய சிரசில் இருக்கு. அதுலேருந்து இந்த ஆதி தீர்த்தத்தில் அவர் கொஞ்சம் தீர்த்தத்தை கலந்தார், அதனால சிவகங்கைன்னு பேர். இது எல்லா தீர்த்தங்களுக்கும் உத்தம தீர்த்தமாக இருக்கிறதுனால உத்தம தீர்த்தம்னு பேர். சிருஷ்டியில் முதல்ல படைக்கப்பட்டதெல்லாம் ஆதி தீர்த்தம்னு பேர். பின்னால் இந்திரன் தன்னுடைய பிரம்மஹத்திய தோஷம் நீங்கவும் இந்த கடம்பவனத்தை மிதிச்ச அளவில் பிரம்மஹத்திய தோஷம் நீங்கினது. அவன் வந்து என்ன பண்ணுறான், இந்த சுவாமி தரிசனம் பண்ணி இவரை பூஜை பண்ணணுங்கிற ஆசைப்படுறான். சுவாமிக்கு பக்கத்தாப்புலேயே தடாகம் இருக்குது, ஆனால் சுவாமியை அர்ச்சனை பண்ணுறதுக்கு நல்ல வாசனையான மலர்கள் இல்லையே, சங்கல்பத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டோமே அப்படின்னு நினச்சானா, அப்பொழுது தீர்த்தக்கரையில் உட்காந்துருக்கிறான். அவன் கை நீட்டின இடத்துலலாம் தன்னை அவன் பூஜை பண்ண ஆசைப்படுறதுனால சுவாமி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நன்னா கவனிங்கோ, பகவான அந்தரங்க பிரியத்தோட இந்த சுவாமியை நாம் பூஜை பண்ணணும்னு நீங்கள் நினச்சல்னா உங்களுக்கு தேவையானது வந்து சேரும். பசும்பால் வந்து சேரும், தேன் வந்து சேரும், புஷ்பம் வந்து சேரும். சுவாமியை பூஜை பண்ணணும்னு அந்தரங்க பக்தியோட நினச்சா தேவையானது வந்து சேரும். இந்திரன் நம்ம அவ்வாறு சுத்தமான பக்தியோட நினச்ச காரணத்தினால புஷ்பம் தானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கை வச்ச இடத்துலலாம் தங்க தாமரை முளைத்தன. அதனால இதுக்கு சொர்ண கமல புஷ்கரிணி, பொற்றாமரை என்று பெயர் வந்தது. இந்த தீர்த்தத்தில் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணினா 14 உலகங்களில் இருக்கிற எல்லா தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கிறது பொற்றாமரையில். அதனால தான் இன்னும் நமக்கு ஸ்நானம் பண்ண முடியாமல் இருக்கு. அந்த பலன் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணுமே. எல்லாத்துக்கும் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கான்னு ஒரு தகுதி இல்லாமல் எதுவும் கிடைச்சிடாது. ஆசைப்படுறதுனால கிடைச்சிடுமா? அதிகாரம் வேணுமல்லையோ, யோக்கியத்தை வேணுமல்லையோ, தபஸ் வேணுமல்லையோ. அதனால் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்தேன்னு ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் பண்ணின சீர்காழியை போல உத்தம ஸ்தலம் கிடையாது. அதில் சொல்கிறார், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அவர் பிரம்மபுரீஸ்வரரை அவள்லாம் வந்து பூஜை பண்ணுறா, தரிசனம் பண்ணுறான்னு சொல்கிறார் அவர். அந்த கோயிலுக்கு இன்றைக்கி போகிறவாளே இல்லை, யாரும் போய் தரிசனம் பண்ண மாட்டேங்கிறா. என்னென்னா அப்படிப்பட்ட தகுதி உள்ளவா இல்லைன்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். கற்றல் கேட்டல் உடையார் இல்லை. இந்த சொக்கநாத பெருமானை இந்த ஆதி தீர்த்தத்தினுடைய தீர்த்தத்தினால் அபிஷேகம் பண்ணினா அதனால் வரக்கூடிய பலனை அளவிடவே முடியாது. மோட்சம்தான் அதுக்கு பலன். இந்த தீர்த்தத்தை பார்க்கறதுனாலேயே தர்மம் விளையிறதுனால தர்ம தீர்த்தம்னு பேர். இதை பிராசனம் ஒரு டிராப் சாப்பிட்றதுனால எல்லா விதமான தன சம்பத்தும் உண்டாடுறதுனால அர்த்த தீர்த்தம்னு பேர். அப்புறம் இதில் ஸ்நானம் பண்ணுறதுனால நமக்கு எல்லா காமனைகளும் நிறைவேறதுனால காம தீர்த்தம்னு பேர். இதை உண்டாக்கின சுவாமி என்ன பண்ணாரா, தானே இதில் ஸ்நானம் பண்ணாரோ. இதை உண்டாக்கினதோட அமையாமல் என்ன பண்ணார், சொக்கலிங்கத்திலே சுவாமி வெளியில் வந்து தான் இந்த தீர்த்தத்தை உண்டாக்கினார். முதல்ல அவர் ஸ்நானம் பண்ணாராம் இந்த தீர்த்தத்தில், பரமேஸ்வரனே ஸ்நானம் பண்ணார். பண்ணிவிட்டும் தன் கூட இருக்கிற பாரிஷத கணங்கள், நந்தியாதி கணங்கள், ருத்ர கணங்கள் எல்லாம் நீங்களும் ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாராம். பரமேஸ்வருடைய அனுகியினால எல்லா தேவ கணங்களும் பூத கணங்களும் இந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணினேன். இந்த பொற்றாமரையை தரிசனம் பண்ணுறதுனால பாப விமோச்சனம் ஆறுது. பார்த்தாலே போறும் பாப விமோச்சனம். இதில் ஸ்நானம் பண்ணுறதுனால இஷ்ட சித்தி உண்டாருது. இதை ஒத்தம் சும்மா விளையாட்டா இதை ஸ்பர்சிக்கணும்னு நினைக்காம ஸ்பர்சிச்சா கூட அவனை தீவினை வந்து தீண்ட மாட்டாது. வாருணம், ஆக்னேயம், மந்திரம் அப்படின்னு ஸ்நானங்கள் பல விதம் இருக்கு. அந்த மூன்று விதமான ஸ்நானங்களிலும் மேலானது என்னென்னா பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணுற அந்த ஸ்நானம். இதில் விடாம ஒருத்தன் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தான்னா இந்த பிறவியிலேயே அவனுக்கு முக்தி கிட்டும், ஜீவன் முக்தி சேருவார். சுவாமிகிட்ட அன்போடு ஒருத்தன் இதில் குளித்து சுவாமியை தரிசனம் பண்ணினான் என்று சொன்னால் அவனுக்கு மோட்சம் பலன். சுவாமிகிட்ட அன்பு இல்லாமல் ஏதோ உடம்பு வேர்க்கிறது வெண்ண குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு பக்தி இல்லாமல் ஒருத்தன் குளித்தாலும் அவனுக்கு பலன் உண்டானா, நிச்சயமாக உண்டு. பக்தி இல்லாமல் குளித்தாலும் அவனுக்கு சொர்க்கம் பலன். எப்படின்னு கேட்டால் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடுறதா இல்லையா, அப்போ அவனுக்கு பலன் அளிக்கலைன்னா அது பொற்றாமரிக்கு கேடாக போயிடும், தோஷமாக போயிடும். ஆகவே அது என்ன பண்ணுறது, நீ சுவாமிகிட்ட பக்தி இல்லாமல் என்கிட்ட ஸ்நானம் பண்ணால் கூட உன்னை சொர்க்காதிபதியாக ஆக்குறேன் அப்படின்னு அவன் ஆக்குறது. அப்புறம் ஒருவர் தன்னுடைய பிறந்த நாளில் இந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணால் அவள் மறுபடியும் பிறக்க மாட்டாளாம். பூர்வ புண்ணியம் இல்லாமல் இந்த தீர்த்த ஸ்நானம் ஒருத்தனுக்கு கிடைக்காது. இதனுடைய கரையில் பிதிரு தர்ப்பணங்கள், பிண்டதானங்கள் செய்வதனால அந்த பிதிருக்கள் எந்த லோகத்தில் இருந்தாலும், நல்ல கெட்ட லோகங்களில் இருந்தாலும், அவள் அதுலேருந்து பரமேஸ்வருடைய சாயுஜத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை சங்கிரமணம், அதாவது சூரியன் ராசியில் பிரவேசம் பண்ணுறது, சௌரமான மாசங்கள் உண்டாகிற நாள். வெத்திபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம், 27 யோகங்கள் இருக்குது, அதில் வெத்திபாதமும் ஒரு யோகம். அப்போ கிரகண காலங்கள் இதெல்லாம் இந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு விசேஷ காலங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்திர மாத பிறப்பு, அப்புறம் ஐப்பசி மாத பிறப்பு, அது சித்ரா விஷு, மேஷ விஷு, துலா விஷுன்னு சொல்லுவாள். அது மிக முக்கியம். அந்த ரெண்டு மாசப்பிறப்புகள்லையும் அவசியம் ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் சோமவாரத்தில் ஸ்நானம் பண்ணாலும் இதில் சிறப்பு, அமாவாசையில் பண்ணாலும் சிறப்பு. சோமவாரம் அமாவாசையில் பண்ணினா அதனுடைய சிறப்புக்கு எல்லையே கிடையாது, அது மல்டிப்ளை ஆகிடுறது. இந்த தீர்த்தத்தை பார்த்தா தர்மம், தொட்டா அர்த்தம், பிராசனம் பண்ணால் சுகம், ஸ்நானம் பண்ணால் மோட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொன்ன அகஸ்தியரை பார்த்து ரொம்ப தன்யாளாக இருக்கும், அந்த பொற்றாமரையில் உடனே நான் அங்கே போய் ஸ்நானம் பண்ணும் போல எங்களுக்கு ஆசை வருது, காசியில் இருந்தபடி சொல்கிறா, அவசரப்படாதீங்கோ, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுண்டு நாம் எல்லோரும் சேர்ந்து தீர்த்தாட்டனம் பண்ணுவோம். இந்த காசிலேருந்து புறப்பட்டு வழியில் இருக்கிற க்ஷேத்திரங்களெல்லாம் பார்த்துண்டு அந்த ஆலவாய்க்கு போய் அந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணி அதை தீர்த்தத்தை எடுத்துட்டு சொக்கநாதர் அபிஷேகம் பண்ணி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே இந்த 64 திருவிழாவில் நம்ம கேட்டுடணும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார். சரி, அந்த சொக்கலிங்கம்னு சொல்லப்படுறமே சொல்கிற சுவாமி இருக்காரு, சுந்தர லிங்க பெருமான், சோமசுந்தர பெருமான், கடம்பவன சுந்தரன், கற்பூர சுந்தரன் என்று பல பெயர்கள் கொண்ட பெருமான், அந்த பெருமானுடைய பெருமையை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாலும், இவரை கடம்ப மரத்தடியில் மூலலிங்கமாகத்தானே என்று தோன்றினார்னு யாருக்கும் தெரியாது. அவர் தான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணிருக்காருங்கிறதுனால அவரை யாரும் சிருஷ்டி பண்ணலை, அவர் தானே ஸ்வயம் வியக்தமாக இருக்கார், ஸ்வயம்புவாக இருக்கார், அவர் ஞான திரளாக இருக்கார். அருளுடையவனுக்கு அவருடைய பிரகாசமானது இந்த ஊனக்கண்ணுக்கே தெரியும். அருளுடையவனுக்கு அவர் காட்டுற காட்சி என்பது பாமர மக்கள் பார்க்குற காட்சி கிடையாது. அவர் 1000 சூரியனை மழுங்கடிக்கக்கூடிய தேஜரூபமாக அவருக்கு காட்சி தருவாராம். சுவாமி யாருடைய கிருப்பை, சுவாமியுடைய கிருப்பை யாருக்கு இருக்கோ அவளுக்கு சொக்கலிங்கம் அவ்வாறு காட்சி தரும். இந்த சொக்கலிங்கத்தில் சுவாமி அந்த லிங்கத்திலே இடது பாகத்தில் அம்பாளோடு இருக்காராம். உமாமகேஸ்வரமூர்த்தமாக, அர்த்தநாரீஸ்வரனாக, உமையூர் பாகனாக இருக்கார். சிவசக்தி சமாவேசமான மூர்த்தமாக தான் அது இருக்குது. அதை பார்த்த தேவதைகள்லாம், ஆதியில் பார்த்த தேவதைகள்லாம் புருஷனுக்கு உரிய சாமுத்திரிகா லட்சணம் 32 உள்ள உத்தம புருஷனாக சுவாமி அங்கே இருக்கிறதை பார்த்து அவருடைய அழகில் ஈடுபட்டு அவனை சுந்தரலிங்கம் என்று சொன்னார்கள். அந்த சுவாமியை உருவத்தோடு பார்த்தார்கள், பார்த்து சொக்கலிங்கம்னு சொன்னார்கள். சொக்கு சொக்கம்னா அழகு, சொக்கிறதுனா மனசுக்கு ஈடுபடுறது, அழகில் ஈடுபடுறதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் சுந்தர பெருமான், தமிழில் சொக்கலிங்க பெருமான். இந்த சோமசுந்தர பெருமான் தான் எல்லா பிரபஞ்சத்திலையும் வியாபிச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவன் பண்ணின லீலையிலேயே இருக்கு. அவன் இந்த ஊர் அரசன் கையினால, அரிமர்த்தன பாண்டியன் கையினால அடிபட்டான். வந்திக்காக பிட்டுக்கு மண் சுமந்த காலத்திலே அவன் அடிபட்டான். அந்த அடியானது சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மா முதுகில் விழுந்தது, வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு முதுகில் விழுந்தது, பெருமானை அடித்த ராஜாவுடைய முதுகில் விழுந்தது. ராஜாக்கு நம்ம முன்னாடி கையில் பரம்ப வச்சுன்னு அடித்தோமா இல்லை நம்ம நாமே பின்னாடி அடிச்சுட்டோமான்னு சந்தேகம் வரா மாதிரி விழுந்தது. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுடைய முதுகுலையும் விழுந்தது. அப்போ தான் கர்ப்பம் தரிச்சிருக்கிறா அந்த ஸ்திரீயினுடைய கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற சிசுவுக்கு விழுந்தது, அவளுக்கே தெரியாது கர்ப்பம் தரிச்சுன்னு இருக்கிறது. அந்த நிலையில் இருக்கிற கர்ப்பத்துக்குள்ளேயும் விழுந்தது, ஒரு ஜீவன் அங்கே வந்துட்டதுங்கிறதுனால. அதனால் இந்த சோமசுந்தர பெருமான் தான் சர்வவியாபி என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அவர் தான் எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள். அதனால் இந்த லிங்கத்துக்கு சமஷ்டி லிங்கம்னு பேர். இந்த லிங்கத்திலேருந்து ஒரு மரத்திலேருந்து கிளை கிளம்புவது போல இந்த லோகத்தில் இருக்கிற முக்கியமான 1008 லிங்கங்களும் உண்டாயின. இந்த பூமியில் 1008 முக்கிய லிங்கங்கள் இருக்கின்றன. எண்ணெய் இல்லாத லிங்கங்கள் இருக்கின்றன, சகசிர கோடி லிங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் முக்கியமான லிங்கங்கள் புராணம் சொல்கிறது 1008. அந்த 1008 இந்த சொக்கலிங்கத்திலிருந்து ஒரு விருட்சத்திலிருந்து கிளை கிளம்புவதைப் போல கப்பு விட்டு கிளம்பின என்ற காரணத்தினால இந்த லிங்கத்துக்கு சமஷ்டி லிங்கம்னு பேர், எல்லா சுவாமியோட ஒட்டு மொத்தம். அதனால இந்த பெருமானை தரிசனம் பண்ணால் அத்துணை பெருமக்களையும், அதாவது அந்த அத்தனை லிங்கங்களையும் தரிசனம் பண்ணின அந்த பலன் கிடச்சிடுறது பஸ் ஏறாமல் ட்ரெயின் ஏறாமல் காசு கொடுத்து டிக்கெட் வாங்காமல். சொக்கலிங்கத்தை தரிசனம் பண்ண அளவில் பூலோகத்தில் இருக்கிற அத்தனை லிங்கங்களையும் தரிசனம் பண்ண ஒரு பலனானது கிடைக்கிறது. எப்படி ஒரு மரத்துக்கு வேரில் ஜலம் ஊத்தினவன் அந்த மரத்தினுடைய இலை கிளை புஷ்பம் காய் எல்லாவற்றுக்கும் நீர் ஊற்றின பலன் அடைகிறானோ, அது போல் சொக்கலிங்கலை சொக்கநாத பெருமானை தரிசனம் பண்ணால் எல்லாரையும் தரிசனம் பண்ண பலன் இருக்குது. இந்த பெருமான் எப்படி சிறப்பானவன் கேட்டால், மலைகளுக்குள்ளே மேருமலை எப்படி உயர்ந்தது, மரங்களுக்குள்ளே தேவதாருன்னு சொல்லப்படுற மரம் அது காஷ்மீரில் இருக்குது, பைன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அது எப்படி உயர்ந்தது. அந்த மரத்துக்கு என்ன சிறப்புன்னா, ஒரு மேகம் அந்த மரக்கூட்டத்தின் வழியாக போச்சுன்னா கற்பூரம் குளித்தின வாசனை வரும், அதனுடைய எண்ணெய் தேவதாருன்னு பேர் அதுக்கு. அப்புறம் டியோடர்னு சொல்கிறாங்க. வேள்விகள் யாகங்களில் அஸ்வமேத யாகம் எப்படி உத்கர்ஷமானதோ, தானங்களில் ஞானதானம் அன்னதானம் போன்றவை போல, மனிதர்களில் அந்தனர்கள் புண்ணியம் இல்லாமல் அந்தனர் பிறவி கிடைக்காது அப்படின்னு சைவம் சொல்கிறது. தேவர்களில் சிவபெருமான், தேவர்களில் ஒத்தனா சிவபெருமான் நினைக்கவே கூடாது, தேவர்கள்லாம் பசுக்கள் தான், சுவாமி பற்றி இருந்தாலும் வேதம் வந்து எல்லா தேவதைகளுக்கு சமமா இல்லை, தேவதைகள் கூட்டத்தில் அவனை வச்சு சொல்றதுனால அவர்களுக்கு கூட அவன் உத்கிருஷ்டனா சொல்லப்படுறான். ஆனால் அவர் ஜாத்தியே வேற, அவர் தேவ ஜாதி இல்லை, அவர் அவர் எல்லாருக்கும் பொதுவான பெருமான். தேவர்களும் பசுக்கள் தான், நரகர்களும் பசுக்கள் தான், மனுஷாலும் பசுக்கள் தான், பகவான் பசு இல்லை, அவர் பசுபதி. அதனால்தான் அவருக்கு மகாதேவர்னு பேர். தேவானாபி தேவஹா, தேவர்களுக்கு மேலே இருக்கிறவருங்கிறதுனால மகாதேவர்னு அவருக்கு பேர். விரதங்கள்லேயே சோமவார விரதம் எப்படி சிறந்த விரதமோ, மந்திரங்களில் பஞ்சாட்சரத்துக்கு மேலே மந்திரம் எப்படி இல்லையோ, ரத்னங்களில் சிந்தாமணி நினச்சதெல்லாம் கொடுக்குற மணி போல, தர்மங்களில் சிவதர்மம் போல, சிவபுண்ணியம் போல, எத்தனையோ தர்மம் இருக்குது, அகிம்சையிலேருந்து எத்தனையோ தர்மங்கள் இருக்குது. அப்போ தண்டடிகள் கண் தெரியாமல் கமலாலயத்தை ஆழப்படுத்துகிறார், அகலப்படுத்துகிறார். ஜெயினாலெலாம் அவரை வந்து தடுத்தா, நீங்கள் பூமியை நோண்டதுனால அங்கே இருக்கிற சிற்றியர்கள்லாம் செத்து போகும், இது எங்களுடைய புஸ்தத்தில் சொல் தடை பண்ணப்பட்டிருக்கு, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், பரமேஸ்வருக்கு பண்ணுற கைங்கரியம் இருக்கே அதை விட சிறந்த தர்மம் கிடையாதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னார். பரமேஸ்வருக்கு பண்ணுற தொண்டை விட சிறந்த தர்மம் கிடையாது. தர்மங்கள்லேயே உயர்ந்த தர்மம் எது? சிவபுண்ணியமாகின்ற தர்மம் தான். மற்றதெல்லாம் நம்ம மனசினால இட போட்டுக்கிறோம், இது ஒஸ்தியா அது ஒஸ்தியான்னு. இதெல்லாம் நம்முடைய புத்தியினால இதை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதோன்னு பரம சிவபக்தராகின்ற கீதாச்சாரியர் கிருஷ்ணர் சொல்கிறார், இது காரியம் இது அகாரியம், இது செய்யத்தகுந்தது செய்யத்தகாது, இது சரி இது தப்பு, இது ஒஸ்தி இது மட்டம் அப்படிங்கிற எதை முடிவு பண்ணணும், எது முடிவு பண்ணும்னா பகவான் அனுகிரகம் பண்ணின சாஸ்திரம். ஈசான சர்வ வித்யானாம்னு சுவாமி தான் எல்லா சாஸ்திரங்களையும் கொடுத்துருக்கிறார். அவருடைய புஸ்தகம் அந்த கான்ஸ்டிடியூஷன், அந்த ஸ்டாச்சூட் சட்டம், சுவாமியினுடைய சட்டம் தான் முடிவு பண்ணோம், நம்ம புத்தியை கொண்டு முடிவு பண்ணக்கூடாது. தர்மங்கள் எது உயர்ந்தது? சிவதர்மம் தான் உயர்ந்தது. சத்பாத்திரங்கள் நிறையா இருக்குது, சத்பாத்திரங்களில் உயர்ந்த சத்பாத்திரம் எதுன்னு கேட்டால், இந்த லோகத்தில் நம்மை போல லோகத்தில் இச்சை இல்லாமல் இந்த ஜென்மால சுவாமியை அடைஞ்சிடும்னு நினச்சிட்டு பரமேஸ்வரனுக்கு பக்தி பண்ணுறானே அந்த பரம பக்தன் சிவன் அடியார், அவன் எந்த ஜாத்தியில் இருந்தாலும் அவனே உயர்ந்த பாத்திரம், ஞானத்துக்கு அவன் தான் உயர்ந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை கண்டுபிடிச்ச பிறகு அதில் ஜாதி பார்க்கப்படாது, அவனே உயர்ந்த பாத்திரம், சிவபக்தனே உயர்ந்த பாத்திரம். பசுக்கள்ல காமதேனும், தீர்த்தங்கள்ல பொற்றாமரை, லிங்கங்கள்ல சொக்கலிங்கம் என்று சொன்னார். அந்தமும் முதலும் இல்லா அகண்ட பூரணமாய், ஆர்க்கும் பந்தமும் வீடும் நல்கும் பராபர சோதி தானே. பிரபஞ்சத்துல பந்த மோட்சங்களை சுவாமி உண்டாக்குறார். சுவாமியே பந்தத்தை உண்டாக்கணும், நாம கஷ்டப்படுறோமே அப்படின்னா பந்தம்ங்கிறது எதுக்காக சுவாமி உண்டாக்குறார்? இந்த உண்டாக்கலன்னா இன்னும் நாம கஷ்டப்படுவோம், அந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக நமக்கு பந்தத்தை உண்டாக்கியிருக்கார். பந்தம்னா இந்த சுவாமி நம்மளை சிருஷ்டி பண்ணிருக்கிறார். எதுக்காக சிருஷ்டி பண்ணிருக்கிறாருன்னா, இதனால் நமக்கு விவேக வைராக்கியங்கள் உண்டாகி பகவானை தெரிஞ்சுப்போம். கிரமமாக இப்போ ஒரு அம்மா சொல்கிறா குழந்தைகிட்ட, எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட, இந்த ஹோம்ஒர்க் நீ பண்ணினேன்னா நீ கலெக்டர் ஆவே, இதை நீ பண்ணலைன்னா அப்பாவுக்கு கோபம் வரும், ரெண்டும் சொல்கிற. அப்படி தான் சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு சின்ன புண்ணியத்தை நீ பண்ணினேன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும், நீ உன் தர்மத்தை பண்ணலைன்னா சுவாமியினுடைய கோபத்துக்கு ஆளாவாய், அம்மா மாதிரி சொல்கிறது சாஸ்திரம். அப்போ இந்த ஹோம்ஒர்க்கு இதை பண்ணுறதுனால ஒருத்தன் கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு வடைக்கக்கூடாது. இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாமல் நிச்சயமாக கலெக்டர் ஆக முடியாது, இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாமல் நிச்சயமாக கலெக்டர் ஆக முடியாது. ஆனால் கலெக்டர் ஆகிறவெல்லாம் இந்த ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆயிருக்கா, அதனால அதில் சந்தேகம் கிடையாது. அதுபோல் சுவாமி இந்த பந்தத்தை உண்டாக்குறார் நம்முடைய நம்ம மேலே கிருப்பையினால், நம்மளாம் சுவாமி படைச்சிருக்கிறார். ஆகவே படைச்சதை நிந்திக்கக்கூடாது. அதனால தான் நம்ம மாயாவாதத்தை ஏற்றுக்கலை, ஜெகன் மித்யாங்கிற வாதத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கலை? ஒரு ஓவியத்தை பழித்தால் ஓவியனை பழித்தது போலாகும், ஒரு காவியத்தை பழித்தால் கவிஞனை பழித்தது போலாகும். சமையல் நன்னாலன்னு சொன்னால் அம்மாவை திட்டின தோஷம் வரும். நமக்கு தான் அம்மா பிரியமாக சமைச்சு கொடுத்துருக்கா. நம்ம ஹோட்டலில் போய் மசாலா தோசை சாப்பிடணுங்கிறதுனால அம்மா நன்னா சமைச்சு கொடுத்தது வேணும்னே நன்னா இல்லைன்னு நம்ம சொன்னால் அது மாத்திரை நிந்தை தானே, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அதுபோல் இந்த ஜகத்தை ஒருத்தன் பழிக்கிறான் நிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது பகவான் நிந்திச்சதை தான் ஆகும், அவன் தானே கர்த்தா. ஆகவே பகவானுடைய பஞ்ச கிருத்தியங்களையும் அந்த ஜகத்தையும் மித்யாவாதத்தினால இல்லைன்னு சொல்லி நிந்தை பண்ணக்கூடாது. இதில் நம்ம தேவையில்லாமல் பற்று விளைவித்து கொள்ளக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லப்படுது. பற்று தான் விளையக்கூடாது, ஜகத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, பற்று விளைவிக்கக்கூடாது. பற்று என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், ரெண்டு பற்று இருக்குது, அகப்பற்று புறப்பற்றுன்னு. அது என்னென்னா, தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுதல் அகப்பற்று, தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியது என்று கருதுதல் புறப்பற்று. ஆகவே தவறான இடத்திலே வைக்கின்ற பற்று தான் பற்று, தன்னை உள்ளவாறு அறிதல் அகப்பற்று இல்லை. தனக்கு உண்மையிலே எது உரியதோ, நமக்கு கைங்கரியம் உரியது, பகவானுக்கு தொண்டு பண்ணுறது நமக்கு உரியது தானே, அதை நமக்கு உரியதுன்னு நினைக்கிறதுனால புறப்பற்று இல்லையே. இன்னொருத்தருடைய செல்லு நமக்கு உரியதுன்னு நினைக்கக்கூடாது. அதுதான் பிறப்பற்று. அப்போ ஒத்தன் சொல்கிறா செல்லு பொய்யுங்கிறான், செல்லு பொய்யுன்னு சொல்கிறவனும் அவனும் வந்து அவனுடைய புத்தியும் மந்த புத்தி. எல்லா பகவான் செல்ல படைச்சிருக்கிறதெல்லாம் எனக்காக தான், இன்னொருத்தன் செல்ல ஒருத்தன் திருடுறான். இவனுடைய புத்தியும் மந்த புத்தி. உண்மையான புத்தி யாருடைய புத்தி? பகவான் எனக்கு கொடுத்துருக்கிற செல்லை நான் யூஸ் பண்ணுவேன், இன்னொருத்தர் செல்லுக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு யார் ஒருத்தன் பகவான் ஆராதிக்கிறானோ அதுதான் நல்ல மார்க்கம், அதுதான் சைவ மார்க்கம் அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே சுவாமி என்ன பண்ணிட்டார், பந்தமும் வீடும் படைக்கின்றார், பந்த மோட்சங்களுக்கு ஹேத்துவாக சுவாமி இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த சுவாமி தன்னை யார் பூஜை பண்ணுறாரோ, வந்தனை புரிவார்க்கு இம்மை மறுமை வீடு அளிப்பான், இந்த சுந்தர லிங்கத்து என்றும் விளங்குவான் சுருதியத்தை. வேதங்கள்லாம் சொத்திரம் பண்ண இந்த சுந்தரலிங்கத்தில் சுவாமி எப்பொழுதும் அனவரதம் இருப்பார். இந்த ஜகத்து திரும்பி திரும்பி லயமாகவும் சிருஷ்டியாகும், ஆனால் சுக்கலிங்கம் ஒன்றுமே ஆகாது. சொக்கலிங்கம் ஒன்றும் ஆகாதுங்கிறத நம்ம இப்பயே ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். அதை எழுதி வச்சிருக்காள், அந்த பொற்றாமரையினுடைய அந்த பிராகாரத்தை எழுதி வச்சிருக்கா. முஸ்லீம்களுடைய படையெடுப்பும் போது சொக்கலிங்கத்தை காப்பாற்றுறோம்னு சொல்லி கோயிலை மூடிட்டு போயிட்டா, அன்னைக்கு ஏத்தின விளக்கு பின்னாடி பல வருஷம் கழித்து திறக்கும் போது சொக்கலிங்கத்துக்கு பக்கத்தில் எரிஞ்சுட்டு இருந்தது. சொக்கலிங்கம் அந்த விளக்கை எரிய வச்சுருக்கார். ஆகவே சிருஷ்டி இப்படி தான். இது வந்து ட்ரெய்லர், ஒரு பெரிய சினிமாவுக்கு 10 நிமிஷம் ஓடுறது ட்ரெய்லர், இது ட்ரெய்லர். சிருஷ்டியும் அப்படி தான். இந்த உலகங்கள்லாம் சுவாமி சிருஷ்டி பண்ணி லயம் பண்ணாலும் சொக்கலிங்கம் எப்பொழுதுமே அஃபெக்ட் ஆகாமல் இருந்து கொண்டே இருக்கும் என்று புராணம் சொல்கிறது. ஏனைய சுயம்பு லிங்கங்கள்லாம் இந்த சுந்தர சுயம்பு லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு போகிறாளாம். இந்த உத்தம லிங்க தரிசனத்தினால ஒத்தனுக்கு உரை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட, வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்ட, பாச பசு ஞானங்களுக்கு அப்பாற்பட்ட சிவஞானமானது உண்டாகி இந்த உடம்பில் உயிர் இருக்கிற காலத்திலேயே ஜீவன் முக்தி திசையில் அந்த சிவஜோதியை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கும். செத்த பிறகு சிவலோகம்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் அவநம்பிக்கை வரும். இந்த உடம்புல உயிர் இருக்கும் போதே சுவாமி அந்த மோட்ச ஆனந்தத்தை நமக்கு காட்டி விட்டுருவார் சுந்தரலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுனால. இந்த தரிசனம் சரி, இது எதுவுமே தெரியாது, பாமரனாக இருக்கேனா, இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறதுனால என்னுடைய பாபம் போனால் போகும், நிச்சயமாக போயிடும். எவ்வளோ வேகமாக போகும் அப்படின்னு கேட்டால், நெருப்பில் விழுந்த பஞ்சு எவ்வளோ வேகமாக எரியும், அதுபோல் சொக்கலிங்கத்தை பார்த்த உடனே பாபம் நாசமாயிடும். ஒருத்தனுக்கு கோபம் உண்டானா அவன் அதுவரையும் பண்ணியிருக்கிற தபஸ் எப்படி அழியும்? அதனால தான் யார்ட்டையுமே நம்ம கோவிச்சக்கூடாது. கோபம் வந்தால் என்ன பண்ணணும்? அடக்கிக்கணும். ஒருத்தர் நமக்கு எவ்வளவு ஹிம்சை பண்ணினாலும் முடிஞ்சால் அடக்கிக்கோங்கிறார் வள்ளுவர். அவருடைய இடத்துல தான் நம்ம சொல்கிறோம், இணரறி தொய்ந்தன்ன இன்னா செய்யணும் புணரின் வெகுளாமை நின்று. முடிஞ்சால் கோவிச்சிக்காமரு. நம்மளை வெட்டி நெருப்பில் போடுற அளவுக்கு ஒருத்தன் ஹிம்சை பண்ணுறான்னாலும் முடிஞ்சால் கோவிச்சிக்காமரு. ஆனால் அந்த நிலையில் கோவிச்சிக்காமல் இருக்க முடியாது. முடிஞ்சால் ட்ரை பண்ணு, முடிஞ்சால் கோவிச்சிக்காமரு. கோபம் என்ன என்ன அப்படின்னு கேட்டால், இன்னொருத்தர் பண்ணுற தப்புக்கு அவளுக்கு தண்டனை தராமல் நமக்கு நாம் தண்டனை தந்துக்கிறதுக்கு தான் கோபம்னு பேர். தப்பு யாரோ பண்ணியிருக்கா, கோபிச்சுட்டா என்ன ஆறுது, அவள் தப்பு நமக்கு வந்துடுறது, நாம் தான் கஷ்டப்பட போகிறோம் கோபிச்சுட்டு. கோபத்தினால தப்பை சரிகிற மாதிரி சொக்கலிங்க தரிசனம் பண்ணால் பாபம் அழிஞ்சிடும். அந்த ஃபாஸ்ட்டு சொல்கிற மருந்தினால நோய் நீங்கிற மாதிரி, லோபத்தினால நல்ல குணங்கள்லாம் போகிற மாதிரி. ஒத்தன்ட்ட எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்குது, கல்வி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னொருத்தனுக்கு ஒரு 10 பைசா தரமாட்டான், கையில் காசை இறுக்கி வச்சுப்பான். அந்த லோபம் இருக்கே, அதனால அவனுடைய புண்ணியங்கள்லாம் போயிடும், நல்ல குணங்கள்லாம் போயிடும். இந்த 10 ரூபாவை நமக்கு சுவாமி தானே கொடுத்துருக்கிறார், இதை இப்போ இவனுக்கு வேண்டியவனுக்கு கொடுத்துருவோம், நாளைக்கு இந்த சுவாமி நமக்கு 100 ரூபா தரப்போகிறார் அப்படிங்கிற நம்பி சுவாமி நம்பிக்கை இருந்தா, வி டோன்ட் லீவ் மியர்லி பை பிரெட் அண்ட் பட்டர், இட்லி தோசையில் நம்ம வாழறோம், சுவாமி கிருப்பையினால் வாழறோம். அதனால நாம பசிச்சிருக்கும் போது கூட ஒருத்தன் பசின்னு வந்து கேட்டான்னா, நம்ம கலத்தில் போட்டுண்ட பரமாரின்ற சாப்பாட்டை அவன்கிட்ட கொடுத்துடலாம் மீனாட்சி மேல நம்பிக்கையோட, அதனால் ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். லோபத்தினால எல்லா நல்ல குணங்களும் கெட்டு போயிடும். சூரியன் தொன்னினா ராத்திரி போயிடுறது, பெரிய காற்று வீசினா மேகம் மறைஞ்சு போயிடுறது, சிங்கத்துக்கு முன்னாடி யானை ஓடி போகிறது, வஜ்ராயுதத்தினால மலை பொடியாகிறது, காம நோயினால ஒருத்தனுடைய அறிவு இழந்துடுறான், சிவஞானத்தினால அஞ்ஞானம் போகிறது, கருடனை பார்த்து பாம்பு பயப்படுறது, ஒருத்தனுக்கு கர்வத்தினால படித்த வித்தை பயன்படாமல் போயிடுது. எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டான்னா சரியான நேரத்தில் பரிஷம் போது மறந்து போயிடும். எல்லாம் தெரியும் நினைக்கவே நினைக்கக்கூடாது. குருவனுடைய கிருப்பையினால நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அப்படின்னு நினைக்கணும், இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். அப்படி நினைக்க நினைக்க கல்வி நமக்கு அனுகிரகம் பண்ணும். எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிடும், பரீட்சை எழுதும் போது தான் மறந்து போயிடும், வெளியில் வந்தோன்னா அத்தனை ஞாபகம் வந்துடும். அதே போல் இந்த சொக்கலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுனால ஒருத்தனுடைய பாபங்கள் போகிறது. ஒருத்தன் உஷத்காலத்தில் தரிசனம் பண்ணால் பூமியை முழுக்க தானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது. உச்சி காலத்தில் தரிசனம் பண்ணால் 1000 காராம்பசுக்களை தானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. சாயரக்ஷையில் சுவாமி தரிசனம் பண்ணால் 1 கோடி பசுக்களை தானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. அர்த்தஜாம தரிசனம் பண்ணால் அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. அந்த அஸ்வமேதம்ங்கிற யாகம் நாமெல்லாம் பண்ணக்கூடாது, ராஜாக்கள் தான் பண்ணணும். ஆனால் சுவாமி தரிசனம் அத்தியாம தரிசனம் பண்ணிட்டா அந்த புண்ணியமானது நமக்கு கிடைச்சிடுறது. இந்த சொக்கநாத பெருமானுடைய பேரை கேட்டாலே 10 பிறவியில் இருக்கிற பாவம் போயிடும். சுந்தரன்னு யாரோ சொல்கிற அதை நம்ம கேட்டால் 10 ஜென்மாவில் இருக்கிற பாவம் போயிடும். அப்படி சொல்லணும் நாம நினச்சிட்டா 100 ஜென்மாவில் இருக்கிற பாவம் போயிடும். இந்த மதுரையில் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வீட்டிலேருந்து ஒருத்தர் எழுந்து ஒரு 10 அடி நடந்தால் போகிறோம், வீட்டுக்கு வெளியில் வந்தால் 500 பிறவியில் பண்ணின பாவம் போயிடும். அவன் வந்து தரிசனம் பண்ணிட்டானோ 1000 அஸ்வமேத பலன் கிடைக்கிறது. இந்த சுவாமியை ருத்ரம் படித்த உங்களை மாதிரி குழந்தைகள்லாம் ருத்ரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினா 1000 ராஜசூயாகம் பண்ணின பலன் கிடைக்கிறது. கையளவு ஜலத்தை சுவாமிக்கு கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா பொற்றாமரையிலேருந்து ஜலம் எடுத்துன்னு வரும், ஒரு கையளவு சிவாச்சாரிட்ட கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கன்னு கொடுத்தோம்னா ஏனைய க்ஷேத்திரங்களில் இருக்கிற எல்லா லிங்கங்களையும் அபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கிறது. இந்த சுந்தர லிங்கத்தை முறையாக ஆகம விதிப்படி எல்லா அபிஷேக திரவியங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டு அதில் முக்கியமானது பஞ்சகவ்யம், அதான் முதல் திரவியம். அதுலேருந்து ஷோடச உபச்சாரத்தோட ஒருத்தர் பூஜை பண்ணினா சக்ருத் பூஜையினால, அதாவது ஜென்மாவில் ஒரு முறை இவ்வாறு அந்த பெருமானை பூஜை பண்ணுறதுனால நிச்சயமாக மோட்சம் கிடைக்கிறது. இந்த சாமிக்கு ஒரு பூ ஒருத்தர் பறித்து கொடுக்குறா அப்படின்னா ஏனைய கோயில்களில் இருக்கிற லிங்கங்களுக்கு புஷ்பாபிஷேகம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது. நம்ம வர வழியில் ஒரு பூ பூத்திருக்கு, அந்த அரளியை எடுத்துன்னு வந்து சாமிக்கு சாத்துக்கோன்னு கொடுக்குறோம். அது சொக்கலிங்க பெருமான் ஏற்றுன்ட்டாருன்னா மற்ற லிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கிறது, புஷ்பாபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கிறது. இந்த சுவாமிக்கு ஒரு தூபம், ஒரு ஊதுபத்தி, ஒரு சாம்பிராணி நம்ம வாங்கி கொடுத்தோம்னா சுவாமியை நம்ம பண்ணின குற்றங்களெல்லாம் பொறுத்தருள்கின்றான். இந்த சுவாமிக்கு நிவேதனத்துக்கு நம்ம ஒரு அரிசி கொடுத்தோம்னா அதை பாகம் பண்ணி நிவேதனம் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு பருக்கைக்கு ஒரு யுகம் சிவலோக வாசம் கிடைக்கிறது, ஒரு பருக்கைக்கு ஒரு யுகம். அந்த சுவாமிக்கு நிவேதனம் அனுப்புறம் தாம்பூலம் முகவாசத்தோடு கொடுக்குறோம். தாம்பூலம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், வெத்தலை பாக்கு, அதோட முகவாசம்ங்கிறது வாசனைக்காக போடுறது. அது ஏலம், லவங்கம், கிராம்பு, பச்சைக்கற்பூரம், ஜாதி பத்திரி அதெல்லாம் சேர்த்து சுவாமிக்கு கொடுத்தோம்னா அதனால என்னது 100 கோடி தேவ வருஷங்கள் கைலாச வாசம் கிடைக்கிறது. சுவாமிக்கு ஒரு தீபம் ஏற்றி கொடுத்தோம்னா சுவாமியுடைய சாரூப்பியம் கிடைக்கிறது. சுவாமி முன்னாடி பக்தி பரவசத்தினால பாடி ஆடி சுவாமியை சந்தோஷப்படுத்தினோம்னா, நாம பாடுறதுனாலே ஆடுறதுனால சுவாமிக்கு சந்தோஷம் ஏற்படுது. உண்மையா பக்தி இருந்ததுன்னா சுவாமிக்கு முன்னாடி ஆட தோன்றும். ஆடுகின்றிலை குத்து உடையான் கழற்கு அன்பிலை என்று திருவாசகர் சொல்றார். பக்தாள்லாம் சுவாமி முன்னாடி ஆடி பாடியிருக்கிறார்கள். அப்படி ஆடி பாடினவர்கள் 3 உலகங்களுக்கும் அரசராகி அவா சந்நிதியில் பல பேர் ஆடுறதையும் பாடுறதையும் பார்ப்பாளாம், அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த சுவாமியை பிரதட்சிணம் பண்ணி பஞ்சாங்கம் அஷ்டாங்கம் உடம்பினுடைய 5 உறுப்புகள் சாஷ்டாங்கமாக உடம்பு முழுக்க பூமியில் படிகிற மாதிரி நமஸ்காரங்கள் பண்ணினா தேர்களையும் குதிரைகளையும் ஓட்டக்கூடிய ராஜாவாக இருந்து எல்லா உலகங்களையும் ஒரு குடைக்கீழ் ஆள்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்கும். தலையால் வணங்குவார் தலையானார்களே என்று தேவாரமும் சொல்கிறது. இந்த சுவாமிக்கு பல பெயர்கள், சமஷ்டி வித்யாபுரநாதன், ஜீவன் முக்திபுரநாதன், பூலோக சிவலோகநாதன், கன்னிபுரேசன், மூலலிங்கன், சோமசுந்தரன், சொக்கநாதன், கற்பூர சுந்தரன், கடம்பவன சுந்தரன், எண்ணில்லாத நாமங்கள் இன்னும் நிறையா உங்களுக்கு தெரியும். நிறையா பேர்லாம் நீங்கள் சுவாமியை செல்லமாக கூப்பிட்டுருப்பீள், அதெல்லாம் புராணத்தில் இல்லை, அப்படிப்பட்ட பெயர்கள் கொண்டவர் என்று சொல்லி, ஆகவே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மும்மை சிறப்புகளும் கொண்ட தலங்கள் 68, அதில் சிறந்தலங்கள் 16, அதில் 8, அதில் 4, அதில் இது 1 சொல்லி, அந்த ஏனைய 3 பொன்னம்பலம், காளஹஸ்தி, காசியை விட இந்த ஆலவா என்ன சிறப்பு இருந்துன்னு சொன்னால், சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணுறோம், தரிசனங்கிறது மனம் ஒன்றுபட்டு தரிசனம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. கண்ணால் பார்க்குறது மட்டும் தரிசனமா? அதுதான் தரிசனம்னு சொன்னால் கண்ணில்லாத வாழ்க்கை அந்த சுவாமி பராமுகமாக இருக்காருன்னு அவர் சுவாமி மேலே தோஷம் வந்துடும். கண்ணில்லாமலும் அந்த சுவாமியை பார்க்கலாம், அதுக்கு தான் தரிசனம்னு பேர். அப்போ அந்த சுவாமியை கண்ணில்ல பிறவி குருடன் நடராஜாவை பற்றி ஒருத்தர் சொல்கிறத கேட்டு நடராஜாவை தியானம் பண்ணிட்டான்னா அவருடைய ஹிருதயத்தில் அவர் காட்சி கொடுத்துட்றாரு, அதுவும் தரிசனம் தானே. ஆகவே அதுக்கு மன ஒருமைப்பாடு வேணும். மனம் ஒருமைப்பாடு இல்லாமல் பூஜை இல்லை. ஆனால் மனம் எந்த சாதனத்தினால சீக்கிரமாக ஒருமைப்பாடு அடையும் அப்படின்னு கேட்டால் கதை கேட்குறதுல தான் அடையும். ரசமாக கதை சொன்னால் யார் மனமும் அனண்ட போகாது இல்லையா? அப்போ இந்த ஆராசிய மகாத்மியத்தை கேட்கறதுனாலேயே மோட்சம்னு சொன்னால் கேட்கறத விட ஈஸி என்ன இருக்குது? கையினால் ஒரு வேலை செய்யும்போது கொஞ்சம் நேரம் கழித்து கை வலிக்கும். கண்ணால் டிவி பார்த்துட்டே இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு நம்ம பார்த்துடுறோம் ராத்திரி 2 மணி வரையும் கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் கார்த்தால 10 மணி வரையும் எழுந்திருக்க முடியல. கண் ஒட்டிக்கிறது, கண் வலிக்கிறது, நடந்துகிட்டே இருந்தால் கால் வலிக்கிறது. நான் எத்தனை நேரம் சொன்னாலும் உங்களுக்கு காது வலிக்காது, வலிக்குமா? அப்போ வலிக்கவே வலிக்காது. ஒரு சிரமமும் இல்லாமல் சொக்கநாதர் நம்ம மேலே கருணையினால் என்னை பற்றி நீங்கள் கேளுங்க போகிறோம், உங்களுக்கு மோட்சம் தரேன் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தலம்தான் எல்லா ஸ்தலங்களிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார்.